இருபதாம் அத்தியாயம். நியாயத்தீர்ப்பின் வேளைக்காக ஆயதப்படுதல். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்கார சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். சணல் நூல் அங்கி தரித்து தன அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பேறு மூச்சுவிட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இசேக்கியேல் 9:1-3-6.
இயேசு பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தை விட்டுவிட்டு நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்திக் கொண்டு தேவன் தங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியாதிருப்போரின் மேல் நீதியின்படி தமது கோபத்தை ஊற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். துர்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுள் துணிகரம் கொண்டிருக்கிறது. பிரசங்கி 8:11. தேவனுக்கு பயப்படாமலும் சத்தியத்தில் அன்பு கூறாமலும் இருப்போர் விஷயமாய் கர்த்தர் காண்பித்திருக்கும் பொறுமையினாலும் நெடிய சாந்தத்தினாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு பதிலாக பள்ளத வழியில் தங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார்கள். ஆபத்து விரைவாய்க்கிட்டி வருகிறது. தேவனுடைய சந்திப்பின் காலம் நெருங்கிவிட்டது. தண்டிக்கிறது அவருக்கு அருவறுப்பாயிருந்தாலும் அவர் தண்டிக்கவே தண்டிப்பார். அதுவும் விரைவாய் தண்டிப்பார். வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் வரப்போகும் ஆபத்தின் அடையாளங்களை காண்பார்கள். ஆனால் அவர்கள் சந்திப்பின் நாளிலே தேவன் தமது ஜனங்களை காத்துக் கொள்வார் என்னும் நம்பிக்கையில் தங்களை தேற்றிக் கொண்டு, அழிவு வந்தால் வரட்டும், நமக்கு அதைப்பற்றி காரியமில்லை என்று சும்மா உட்கார்ந்திருக்கக் கூடாது. அது அவர்களுக்கு தூரமாயிருப்பதாக. தேவன் தங்களுக்கு துணை செய்வானென்று பலத்த விசுவாசத்துடன் எதிர்நோக்கினவர்களாய் மற்றவர்கள் இரட்சிக்கும்படி ஜாக்கிரதையாய் உழைக்க வேண்டியது தங்கள் கடமையாயிருக்கிறதென்பதை அவர்கள் உணர வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருந்தது. யாக்கோபு 5:16. தேவ பக்தியாகிய புளித்த மாதன சக்தியை முழுவதும் இழந்துவிடவில்லை. சபை தளர்ச்சியடைந்து பெரிய ஆபத்திலிருக்கும் சமயத்தில் வெளிச்சத்திலிருக்கும் சிறு கூட்டத்தார் தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் உலக வழிபாட்டின்படி சபையின் அங்கத்தினர் செய்கிறபடியால் சபைக்காக அவர்களுடைய ஜபங்கள் அதிக விசேஷமாய் எழும்பும். இச்சிறு கூட்டத்தினரின் ஊக்கமான ஜபங்கள் வீணாய்போக கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவரைப் போல புறப்பட்டு வருகிற போது விசுவாசத்தை சுத்தமாய் காத்து கொண்டவர்கள் அனைவரையும் காப்பாற்றுகிறவராகவும் வருவார். தேவன் நீதியை சரிகட்டும் நாள் இதோ நம்மேல் வந்துவிட்டது. தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்புகளின் நிமித்தம் பேர் மூச்சுவிட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளின் மேல் மாத்திரம் தேவனுடைய முத்திரை போடப்படும். உலகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள் வெறியோடு புசிக்கிறவர்களும் குடிக்கிறவர்களுமாயிருக்கிறபடியால் நிச்சயமாகவே அக்கிரமச் செய்கைக்காரருடன் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. சங்கீதம் 64:15-16. நம்முடைய சொந்த நடக்கையின் வழியே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெறுவோமா அல்லது சங்கார ஆயுதங்களுக்கு இரை ஆவோமா என்பதை தீர்மானிக்கும். ஏற்கனவே தேவனுடைய கோபத்துளிகளில் கொஞ்சம் பூமியின் மேல் விழுந்திருக்கின்றன. ஆனால் கடைசி 7 வாதைகள் அவருடைய உக்கிர கோபாக்கினையின் பாத்திரத்திலே கலப்பிலாமல் வார்க்கப்படும்போது மனந்திரும்பி திரும்பி அடைக்கலம் பெறுவதற்கு மிகவும் பிந்திப்போம். அப்பொழுது எந்த பாவ நிவாரண இரத்தமும் பாவக் கரைகளை கழுவ முடியாது. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 12:1. இந்த ஆபத்து காலம் வருகிறபோது ஒவ்வொருவருடைய காரியமும் முடிவு கட்டப்பட்டிருக்கும். இனி தவணையின் காலமல்ல, மனம் திரும்பாத பாவிகளுக்கு இனி கிருபையும் அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை அவருடைய ஜனங்களின் மேலிருக்கிறது. ஓய்வு நாளை கை கொள்ளுகிறதாய் சொல்லுகிற யாவரும் முத்திரையிடப்படுகிறது இல்லை. சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களிலும் அநேகர் தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெறமாட்டார்கள். சத்திய வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருந்தார்கள். நமது கொள்கையை பற்றிய விஷயங்களையெல்லாம் அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். ஆனால் அதற்கு சரியான கிரியைகள் அவர்களிடத்தில் இல்லை. தீர்க்க தரிசனத்தையும் தெய்வீக ஞானத்தையும் பொக்கிஷங்களையும் நன்றாய் அறிந்திருந்த இவர்கள் தங்கள் விசுவாசத்தை கிரியையினால் காண்பித்திருக்க வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அதற்கு உண்டாயிருக்கும் செல்வாக்கை நல்லொழுக்கமுள்ள ஓர் குடும்பத்தின் மூலமாய் உலகத்திற்கு காண்பிக்கும் பொருட்டு அவர்கள் தங்களுக்குப் பின்னால் தங்கள் குடும்பங்களுக்கு கற்பிங்களுக்கு கற்பிக்க வேண்டும். நம்முடைய குணங்களில் யாதொரு மாசு அல்லது மறு இருக்குமாகில் நம்மில் எவராயினும் தேவருடைய முத்திரையை ஒருபோதும் பெற முடியாது. நமது குணங்களிலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதும், ஆத்மா ஆலயத்தை சகல தீட்டுகளினின்றும் சுத்திகரித்துக் கொள்வதும் நமது காரியமாயிருக்கிறது. அப்பொழுது பெந்தகோஸ்டே நாளில் சீடர்கள் மேல் முன்மாறி பெய்தது போல நம்மேல் பின்மாறி பெய்யும். நாம் நமது தேர்ச்சிகளை குறித்து வெகு சுழுவில் திருப்தி அடைபவர்களாயிருக்கிறோம். நாம் நிர்பாக்கியமுள்ளவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தரித்திரரும் குருடும் நிர்வாணிகளுமாயிருக்கிறதை அறியாமல் நாம் ஐசுவரியவான்களென்றும் திரவிய சம்பன்னரென்றும் எண்ணிக்கொள்ளுகிறோம். வெளிப்படுத்தல் 3:17. உண்மையுள்ள சாட்சியின் புத்திமதியை கேட்பதற்கு இதுவே சமயம். நான் நீ ஐசுவரியவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு ககலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வசனம் 18. ஒருவனும் தனகாரியம் நம்பிக்கையற்று இருக்கிறதென்றும் தான் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாதென்றும் சொல்ல தேவையில்லை. கிறிஸ்துவின் மரணத்தினால் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஏராளமான இடம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் இயேசு நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். விசுவாசத்துடன் அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன் விண்ணப்பங்களைக் கேட்டு பதிலளிப்பதாக வாக்களித்திருந்தார். ஓ, உயிரும் முயற்சியுமுள்ள விசுவாசம் தேவை. அது நமக்கு தேவை. அது நமக்கு வேண்டும். மற்றபடி நாம் சோதனையின் நாளில் சோர்வடைந்து தவறிவிடுவோம். அப்போது நமது பாதையின் மேலிருக்கும் இருள் நம்மை அதைரியப்படுத்தவாகிலும் அல்லது நம்மை அவநம்பிக்கைக்கு உட்படுத்துவதாகிலும் கூடாது. அது தேவன் மேலான ஆசீர்வாதங்களை அளிக்க வரும்போது தமது மகிமையை மூடிக்கொள்ளும் மறைவாயிருக்கிறது. நாம் இதை நமது முன் அனுபோகத்தினால் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நமது ஜனங்களோடு வழக்காடும் அந்நாளில் இவ்வனுபோகம் ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிப்பதற்கு ஏதுவாகும். இப்பொழுதுதான் நாம் நம்மையும் நமது பிள்ளைகளையும் உலகத்தால் கரைபடாத படிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் நாம் நமது குணமாகிய அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்துக் கொள்ளவே வேண்டும். இப்பொழுதுதான் நாம் பெருமையையும் ஆசை இச்சைகளையும் ஆவிக்குரிய அஜாக்கிரதையையும் மேற்கொள்ள வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எபிரேயர் 4:7. நாம் நமது கர்த்தரின் பிரசன்னமாகுதலுக்காக காத்து விழித்திருக்கும் மகா கஷ்டமான ஓர் நிலையிலிருக்கிறோம். உலகம் இருளிலிருக்கிறது. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:4. காத்து தவித்திருக்கும் ஆத்துமாவுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தையும் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தையும் இளைப்பிலிருந்து இளைப்பாறுதலையும் கொண்டு வருவதே எப்பொழுதும் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது.
சகோதரரே, ஆயுதப்படும் பெரிய வேளையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகத்தோடு ஐக்கியப்படுகிறவர்கள் உலக ஆட்சி பெற்று மிருகத்தின் முத்திரையை பெறுவதற்கு ஆயுதப்படுகிறவர்களாயிருந்தனர். தங்களை பற்றிய நம்பிக்கை அற்றவர்களாய் தேவனுக்கு முன் தங்களை தாழ்த்தி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிறவர்கள் பரம அச்சை பெற்று தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறுவதற்கு ஆயுதப்படுபவர்களாயிருக்கிறார்கள். கட்டளை பிறந்து முத்திரிக்கப்படுகிற போது அவர்களுடைய குணம் சதா காலத்துக்கும் சுத்தமாயும் மாசற்றதாயும் இருக்கும். ஆயுதப்படுவதற்கு காலம் இதுவே. அசுத்தமுள்ள ஒரு மனுஷன் அல்லது ஸ்திரியின் நெற்றியில் ஒருபோதும் தேவனுடைய முத்திரை இடப்படுவதில்லை. பேராசையும் உலக சிநேகமும் உள்ள மனுஷன் அல்லது ஸ்திரியின் நெற்றியில் ஒருபோதும் தேவனுடைய முத்திரை இடப்படுவதில்லை. கள்ள நாவு அல்லது வஞ்சக இருதயமுள்ள மனுஷன் அல்லது ஸ்திரியின் நெற்றியில் ஒருபோதும் தேவனுடைய முத்திரை வைக்கப்படுவதில்லை. முத்திரையை பெறுகிறவர்கள் அனைவரும் தேவனுக்கு முன் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களே பரலோகத்துக்கு பழக்கமானவர்கள். இவ்வேளையின் பயங்கர பக்தி வினயத்தை நீ உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நீ தானே தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்.